நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இன்னைக்கு நம்முடைய நிலையத்திற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து நம்ம பகுதிக்கு தகுந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடி செய்கிறோம், அதற்கான தொழில்நுட்பங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ சிக்கல் வந்து காவேரி பாசன பகுதியில் வருது. இப்போ அங்கே வந்து என்னென்ன மாதிரி பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணுறாங்க, நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் விவசாயிகளுக்கு அவர்களுடைய பணியில் எந்த வகையில் உதவி செய்து என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கு, இப்படி நிறைய விவரங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார்.
கோவை விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் முதற்கனியினுடைய காலை வணக்கங்க. இந்த நிகழ்ச்சி மூலயமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி மூலயமாக உங்களை சந்தித்து பேசுவதில் ரொம்ப நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வந்து காவிரி பாசன பகுதியில் கடைமடை மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கின்றேன். அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினுடைய நிதி உதவியோட ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் நாகை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள, மழை அதிகமாக பெய்யும் காலங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற, சென்ற ஆண்டு அதற்கு எதிர்மாறாக மழை பெய்யாமல் வறட்சியினால் பாதிக்கப்படுகின்ற, இது போன்று பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மாவட்டத்திலேருந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் நெல் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கும், நெல்லை சார்ந்து அங்கே பயிரிடப்பட்டு வருகின்ற பிற பயிர்களுக்கும், அதாவது உளுந்து பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஹெக்டேர் பரப்பளவில் உளுந்து வந்து நெல் தரிசில் சாகுபடி செய்கிறாங்க. இதை தவிர அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை மரம் இருக்கிறது. குறிப்பிட்ட சில வட்டாரங்களில் காய்கறி பயிர்களை, மலர்பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. இது கடல் சார்ந்த பகுதிங்கிறதுனால மரப்பயிர்களும் சவுக்கு முதலிய மரப்பயிர்களும் சாகுபடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக 2004 டிசம்பர் மாதம் 26 இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் எங்கள் மாவட்டம் ஒரு மாவட்டங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்று பல்வேறு சுனாமி முதலிய பல்வேறு இடர்பாடுகளெல்லாம் சந்தித்து வருகின்ற விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி சுருக்கமாக உங்கள்கிட்ட ஒரு சில விவரங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சுனாமியில் ஆரம்பித்து அவ்வப்போது ஏற்படுகின்ற இடர்பாடுகள் நேரத்தில் தமிழக அரசோடு சேர்ந்து இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் எந்த விதத்தில் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பயிற்சி அளிப்பது, செயல்விளக்கங்கள் செய்து கொடுப்பது, சுனாமியால் பாதிக்கப்பட்ட நிலங்களை சீரமைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய விஞ்ஞானிகளும் கலந்து கொண்டு செயல்பட்டது, இது போன்ற பல பழைய நிகழ்ச்சிகளையும் நான் தற்போது இங்கே என்னுடைய நினைவில் கொண்டு வந்து பேசுகின்றேன். தற்போது குறிப்பாக நாங்கள் என்ன செய்து கொண்டு வருகிறோம் என்றால், நெல் உளுந்து பயிர் சாகுபடி செய்வது ஒரு பரவலான பரப்பளவில் செய்துக்கிட்டு இருக்க பயிர் திட்டம். சென்ற ஆண்டு நம்ம வறட்சியால் பாதிக்கப்பட்ட செய்தி எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். காவிரி பாசன பகுதி மட்டுமல்லாது ஈவன் பல்வேறு மாவட்டங்களில் இந்த சென்ற ஆண்டு வந்து தென்மேற்கு பருவமழையும் போய்த்து வடகிழக்கு பருவமழையும் பெய்யாமல் எல்லோருமே இடர்பாட்டில் இருந்தோம். அதில் வந்து குறிப்பாக நாகை மாவட்ட விவசாயிகள் வந்து வழக்கம் போலவே இந்த இயற்கை இடர்பாட்டுக்கு அதிகமாகவே ஆளாக்கப்பட்டார்கள். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைமடை பகுதி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் தாண்டி கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தண்ணீர் எப்பொழுதுமே கொஞ்சம் சற்று தாமதமாக தான் வந்து சேரும். அதனால் வந்து ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா குறுவையில் வந்து பார்த்திங்கன்னா குறுவைங்கிறது முதல்ல சாகுபடி செய்கின்ற முதல் நெற்பயிர். அந்த பயிருக்கே பார்த்திங்கன்னா சில விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாட்டினால சிரமங்கள்லாம் சந்திப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து அதனால் வேளாண்மை அறிவு நிலையத்தில் இந்த நேரடி நெல் விதைப்பு பற்றிய பயிற்சியை, குறிப்பாக வந்து தண்ணீரை மிச்சம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த நேரடி நெல் விதைப்பு எப்படி பண்ணலாங்கிறதுக்கான பயிற்சியை சென்ற ஆண்டு ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம். மழை பெய்யாதோடு மட்டுமல்லாமல் காவிரி தண்ணீரும் கிடைக்காமல் போனதுனால தொடர்ந்து பெரிய வறட்சியை வந்து எல்லா மாவட்ட விவசாயிகளும் சந்தித்தார்கள். நாகப்பட்டினத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி காவிரி தண்ணியும் கிடைக்காம வடகிழக்கு பருவமழை அதுவும் போய்த்து விட்டது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கிட்டத்தட்ட 600-700 மழை பெய்ய வேண்டிய மழை நவம்பர் மாதத்தில் எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு மிக குறைவாக 100 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. பொதுவாகவே நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மில்லிமீட்டர் கூட மழை நிறையா ஆண்டுகளில் பெய்திருக்கிறது. இந்த ஆண்டு நவம்பர் மழையும் டிசம்பர் மழையும் முற்றிலுமாக இந்த இயற்கை வந்து நமக்கு ஒத்துழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண் பல்கழகம் சென்றாண்டு செய்த ஒரு சிறிய இந்த இடர்பாட்டில் நாங்கள் செய்த சில பணிகளை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். இந்த மாதிரி வறட்சியில் பாதிக்கப்பட்டதுனால நெற்பயிர்கள்லாம் வந்து காய ஆரம்பித்தது. குறிப்பாக கொஞ்சம் பின்தள்ளி விதைக்கப்பட்ட சம்பா பருவத்தையும் தாண்டி, பின் சம்பா என்று சொல்லப்படுகிற அக்டோபரையும் தாண்டி, சில விவசாயிகள் வழக்கமாக இயற்கையை நம்பி செய்கின்ற சில சாகுபடி முறைகளை சென்ற ஆண்டும் செய்ததனால் ஏற்பட்ட விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்தது. காரணம், விவசாயிகள் கண்டிப்பாக வந்து மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணாங்க, நீண்டகால பயிர்கள்லாம் கூட கொஞ்சம் காலந்தாழ்த்தி விதைத்தார்கள். கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த செய்திகள்லாம் கூட செய்தித்தாள் மூலமாக பார்த்திருப்பீர்கள். அது எந்த மாவட்ட விவசாயியாக இருந்தாலும் சரி, நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இனிமேலுக்கு இயற்கை வந்து எப்படி இருக்கும் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ மழை வரும் என்று நம்பி எதுவுமே செய்யவே கூடாது என்பதற்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம் சென்ற ஆண்டு நிகழ்ந்து விட்டது. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், தமிழ்நாடு வேளாண் பழகம் வந்து தமிழக அரசினுடைய வேண்டுகோளின்படியும் ஆணையின்படியும் நாங்கள் இந்த நெற்பயிரை ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வந்து வறட்சியிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு கடந்த 2.5 மாதமாக பல்வேறு பணிகளை செய்தோம். அதில் ஒரு முக்கியமாக பல்கழகத்தால் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த பிபிஎஃப்எம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான பாக்டீரியல் கரைசல், அதாவது பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மித்தலோ ட்ராப்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறினாலும் கூட அது எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அதிக வளர்ச்சியை கொடுத்து வறட்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பயிருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு 10-12 நாட்களுக்கு வரையில் இந்த வறட்சியிலிருந்து இன்னும் வறட்சியை தள்ளி போட்டு அந்த பயிரை காக்கக்கூடிய ஒரு பாக்டீரியல் கரைசல் தான் வந்து நாங்கள் தெளித்தோம். அந்த பாக்டீரியல் கரைசலை பூம் ஸ்ப்ரேயர்களை கொண்டும் ராக்கர் ஸ்ப்ரேயர்களை கொண்டும் விவசாயிகளுடைய வயல்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து பயிர்கள் இதை அடித்தால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு மழை தள்ளி பெய்தாலுமே கூட பயிரை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு மாதிரி உள்ள நிலையில் உள்ள பயிர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து எவ்வளவு அதிகமாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த பல்கழகத்தின் மூலமாக விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டும் வேளாண்மைத்துறையை சார்ந்த நண்பர்களுடைய உதவியோடும் விவசாய வயல்களை நேரடியாகவே சென்று தண்ணீரை நாங்களே அங்கங்கே கிடைக்கின்ற குளங்களிலும் தேங்கியுள்ள தண்ணீரையும் நாங்கள் எடுத்து சென்று நெற்பயிரை ஓரளவுக்கு எங்களால் முடிந்தவரை தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தின் மூலமாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் உள்ள வேளாண்மை நிலைய அறிவியல் நிலையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாக செயல்படுத்தினோம். இதை எதற்காக தற்போது இந்த நேர்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்றால், ஒரு இடர்பாடு வரும்போது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு மன உளைச்சல் ஏற்படும், வறட்சி ஏற்படும் போது எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதை தமிழக அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளோடு இணைந்து நாங்களும் எங்கள் சார்பாக எங்கள் மன ஆறுதலுக்காக செய்த பணிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. குறிப்பாக இந்த பிபிஎஃப்எம் கரைசல், பாக்டீரியல் கரைசல் தெளித்த வயல்களை வந்து நாங்கள் பின்னாடி அடித்த பிறகு சென்று ஆய்வு செய்து விவசாயிகளிடையே பேசி பார்க்கும்போது, அந்த கரைசல் அடித்ததனால் பல விவசாயிகள், ஐயா நாங்கள் வந்து இன்னமும் வராதுன்னு நினச்சோம், ஆனால் இதை அடித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதிர் கொஞ்சம் நல்லா முன்னாடி வருது, கதிர்கள் வெளியில் வந்திருக்கு நல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அது ஒரு மன நிறைவை தந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு சென்றடைந்து அதனால் விவசாயிகள் வந்து அந்த இழக்க வேண்டிய பயிரை இழக்க விடாமல் ஓரளவுக்கு ஒரு 10 நாள் தள்ளி போட்டதுனால பிற்பாடு பெய்த மழையை வைத்து அந்த பயிரை அவர்கள் விவசாயிகள் எடுக்கும்போது அவர்கள் முக மலர்ச்சி அடைகின்றார்கள். அந்த ஒரு மலர்ச்சியானது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை செய்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இது போன்ற முயற்சிகளில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகமும் அதன் கீழே இயங்கிக் கொடுக்கின்ற நாகப்பட்டினம் சிக்கல் போன்ற இடத்திலே உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பணியாற்ற உள்ளது. சென்ற ஆண்டு நாம் கற்ற இந்த பாடங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வரும் ஆண்டில் நாம் எது போன்ற ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும், வயது குறைவான ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த ரகத்தை விதைக்க வேண்டும், காலம் தள்ளி சென்றால் அதனை விதைக்காமல் மாற்று ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும், இது போன்ற திட்டங்களை எல்லாம் நாம் தீட்டி வேளாண்மையில் வந்து செவ்வனை செய்து வந்தால்தான் இந்த இயற்கை சீற்றத்தில் இருந்து நாம் ஒரு பாதி அளவுக்காக மீண்டு இயற்கையை நாம் முற்றிலுமாக வெல்ல முடியாது. அந்த இயற்கை சீற்றத்தை ஓரளவுக்காவது அந்த இயற்கை இடர்பாட்டிலேருந்து விடுபடும் அளவுக்கு நம்மளுடைய பயிர் திட்டங்களையும் தொழில்நுட்பங்களையும் சரியாக கடைபிடித்து விவசாயிகள் வரும் ஆண்டில் வந்து நல்ல மகசூலும் உயரிய வருமானமும் பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகமும் அதன் கீழே அமைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் கண்டிப்பாக செயல்படும் என்பதனை நான் மிகவும் திண்ணமாக இந்த தருணத்திலே சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு செய்தியாக பகிர்ந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து விவசாயிகளும் அந்தந்த மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளாண்மை அறிவியல் நிலையங்களை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகம் நிதியுதவி செய்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வேளாண்மை அறிவியங்களை அந்தந்த மாவட்ட விவசாயிகளும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஊக்கமும் நீங்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளும் தான் இந்த வேளாண்மை அறிவியங்களை இன்னும் செம்மையாக செயல்படுத்த முடியும். வேளாண்மை அறிவியங்களுடைய தலையாய பணியாக இருப்பது என்னவென்றால், பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கழகம் கண்டுபிடித்து வெளியிடுகின்ற ரகங்களாகட்டும், மேலாண்மை தொழில்நுட்பமாகட்டும், புதிய கருவிகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதனை அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படும் வகையிலே அதனை எடுத்து சென்று சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் அதனை செயல் விளக்கங்கள் மூலமாக செய்கின்றோம். முதல்நிலை செயல் விளக்கம் என்று விவசாயிகள் வகைகளிலேயே செய்து காட்டும். 1 ஏக்கர் 2.5 ஏக்கர் 1 ஹெக்டேர் அளவுலெல்லாம் செய்து காட்டி அந்த ரகத்தையோ அந்த தொழில்நுட்பத்தையோ எல்லோரும் வந்து பார்த்து அதற்கு ஒரு விழா நடத்தி இந்த ரகத்தையோ தொழில்நுட்பத்தையோ மற்ற விவசாயிகளும் அந்த மாவட்டத்தில் கடைபிடிக்க செய்ய வேண்டும். அதற்கு பல்வேறு விரிவாக்க உத்திகளை வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. முதல்நிலை விளக்கம் செயல் விளக்கம் செய்ய முடியாது. அந்த தொழில்நுட்பத்தை இந்த மாவட்டத்திலே கடைபிடிப்பதிலே சிறிய சிக்கல்கள் இருக்கின்றன. இதில் சில மாற்றங்கள் செய்தால்தான் இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க முடியும் என்று விவசாயிகள் கருதினால் உடனே அதற்காக அந்த தொழில்நுட்பத்தை சில குறிப்பிட்ட விவசாயிகள் வயலிலே ஒரு வயல்வெளி ஆய்வு பாத்திகள் அமைத்து அங்கே அந்த தொழில்நுட்பங்களை மறுபடியும் ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட முறையிலே சீரமைத்து அதனுடைய முடிவுகளை பெற்று பிறகு அந்த தொழில்நுட்பத்தை முதல்நிலை செயல் விளக்கம் செய்து அந்த செயல் விளக்கத்தை பரப்ப வேண்டியது. இதுதான் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலையாய பணி. இதை தவிர வந்து பயிற்சிகள் நிறைய அளித்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளுக்கு அந்த மாவட்டத்தில் என்னென்ன பயிற்சிகள் தேவையோ அந்த பயிற்சிகளை விவசாயிகளுடைய கேட்டறிந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நெல் உளுந்து பயிர் தென்னை பருத்தி பாமாயில் மர சாகுபடி கூட நாகை மாவட்டத்தில் செம்மனார் கோயில் வட்டாரத்தில் பயிர் செய்கிறார்கள். அதுபோன்று அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான அந்த பயிற்சிகளை நேரடியாக நிலையத்திற்கு வந்து பயிற்சியாக உங்களை அளிக்கின்றோம். நாங்கள் விவசாயிகளை தேடி சென்று ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் என்று சொல்வார்கள், அதாவது வயல்வெளி பயிற்சி, வயல்வெளியாக சென்று நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கின்றோம். தொழில் முனைவோரை உருவாக்குவதிலுமே வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. அந்த மாவட்டத்தில் நிலவுகின்ற சந்தை நிலவரம் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டால் அந்த துறையிலே ஒரு குறிப்பிட்ட சுயஉதவி குழுக்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட நபருக்கோ தொழில் முனைவு ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவரை ஊக்குவித்து அதற்கான பயிற்சிகள் கொடுத்து அதற்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்வதற்கும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்று வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒரு பயிருக்கு சார்ந்த தொழில்நுட்பத்தை மட்டும் கொடுப்பது வேளாண்மை நிறுவனத்தின் பணி அல்ல. அந்த மாவட்டத்திலே உள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் அவர்களுடைய நாள் வருமானத்தையும் ஆண்டு வருமானத்தையும் பெருக்குவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அமைவதற்கும் அனைத்து வகையிலும் வேளாண்மை அறிவியல் நிலையம் தன்னால் முடிந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு தொண்டாற்று வருகிறது, தொண்டாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இங்கே வந்த வேளாண்மை அறிவியலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கட்டளையாகவும் இருக்கின்றது. அதன்படி தான் இந்த செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி நிலையம் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு நான் கூறிய இந்த செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பேசும்போது பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் அதன் கீழே செயலாற்றி கொண்டிருக்கின்ற வேளாண்மை அறிவியல் நிலையங்களையும் அந்தந்த மாவட்ட விவசாயிகள் சிறந்த முறையிலே பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் அதிக அளவு பெருக்குவதற்கு அனைத்து வகையிலும் தாங்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவாக என்றும் துணை நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரைக்கும் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். ராஜேந்திரன் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையங்களையோ அல்லது வேளாண் துறை சார்ந்த அலுவலகங்களையோ அணுகி உங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை பெற்று பயனடையலாம். அந்த மாதிரி பயன்பெற்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நம்ம வானொலி நிலையத்துக்கு வந்து மற்ற நேயர்களோடு அதை பகிர்ந்துக்கலாம். விவசாயி சமுதாய வானொலி உங்கள் கருத்துக்களை வரவேற்கின்றது.